வணக்கம். நியூசிலாந்து ஒக்லாந்து வாழ் தமிழ் தென்றல் வானொலி நேயர்களே, நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறு தோறும் மனசியாளங்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் தென்றல் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான், உங்கள் அன்பின் கௌரீஷன். நல்லது தமிழ் தென்றல் வானொலி நேர்களே, நீங்கள் இந்த காலை வேளையிலே உற்சாகமாக தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே உங்களுக்கான ஒரு ஆரோக்கிய குறிப்பை தருகிறேன். அதாவது, ஜப்பானிய வாழ் மக்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கான ரகசியத்தை பதிவிறக்கம் செய்து உங்களுக்காக தருகின்றேன். நீங்களும் கேட்டு பலன் அடையலாம்.
வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஃபீனிக்ஸ் பறவையை பார்க்கணுமா, ஜப்பான் போய் பாருங்கள். ஏன் சார், ஜப்பானில் ஃபீனிக்ஸ் பறவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் ஜப்பானே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் மொத்தமாக அழிஞ்ச ஊர் ஜப்பான். ஆனால் இப்போ உலகத்திலேயே டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக செஞ்சுரியன், சூப்பர் செஞ்சுரியன், அதாவது 100 வயதுக்கு மேற்பட்டோர், 110 வயதிற்கு மேற்பட்டோர் வாழக்கூடிய இடம் தான் ஜப்பான். நார்மலாகவே உலகத்தில் அதிக வயது வரையும் வாழக்கூடியவர்களும் ஜப்பானியர் தான். சுமார் 84.95 வயசு வரையும் வாழ்கிறாங்க. அதாவது 85 வயது வரையும் ஒரு ஜப்பானிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்துடன் வாழ்கிறாங்க. அதாவது நோய் நொடி இல்லாமல் 85 வயது வரையும் ஒரு ஜப்பானியரால் வாழ முடியும் அப்படிங்கிறது இங்கே பெரிய விஷயம். ஆனால் ஒரு இந்தியன் சராசரியாக 72 வயது வரை தான் வாழ முடியும். ஒரு ஜப்பானியர் 85, இந்தியன் 72 வயது வரை தான் வாழ முடியும். அதுவும் கடைசி 2-3 வருஷம் எதிர் மாத்திரையிலே வாழ்கிறோம், இல்லை பெட்டிலே வாழ்கிறோம். இதெல்லாம் சார் சகஜம்தான் சார், வயசானால் மாத்திரை சாப்பிட்றது சகஜம்தான் சார் அப்படிங்க ஆகி போயிடுச்சு இங்கே. சரி, ஜப்பானியோட சீக்ரெட் தான் என்ன, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஜப்பானியோட சீக்ரெட் தான் என்ன, அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். அந்த சீக்ரெட் தான் இந்த வீடியோ. குறிப்பாக 5வது சீக்ரெட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல் காரணம் கம்யூட்டிங், அதாவது போக்குவரத்து. ஒரு ஜப்பானியர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறதா இருந்தாலும் சரி, அவங்க நடந்தே போகிறாங்க, இல்லை சைக்கிளில் போகிறாங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கே தெரியும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, இங்கேருந்து நடந்து போகணும், அதுக்கப்புறம் தான் மெட்ரோ ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ ஏறணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் பென்ஸ் இருந்தாலும் சரி, பிஎம்டபிள்யூ இருந்தாலும் சரி, சைக்கிள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் பார்க்கக்கூடியது. இதனால் அவங்க ஹோல் டே ஒரு ஆக்டிவ் டேவாகவே இருக்குது. சண்டே நமக்கு லீவ் டே அப்படின்னா, அவங்களுக்கு ஹாபி டே, அதாவது ஆக்டிவிட்டி டே. அவங்க லாங் ரன்னிங், இல்லை ஸ்விம்மிங் போகிறாங்க, இல்லை லாங் சைக்கிளிங் போகிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்குது. நான் சொன்னதெல்லாம் இந்த வயசுக்காரன் தான் பண்ணணும், இல்லை சின்ன வயசுக்காரர் தான் பண்ணணும், இல்லை பெரிய வயசுக்காரர் தான் பண்ணணும் கிடையாது. எல்லாருமே, அதாவது எந்த வயது பார்க்காம கூட இந்த ஆக்டிவிட்டியை மேற்கொள்கிறாங்க. 2வது காரணம், நோ ரிட்டையர்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஜப்பானை பொறுத்தவரை, அதாவது ஜப்பான் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை 60 வயசு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனால் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கார்டனிங் பண்ணுறது, இல்லை அந்த ஏரியாவில் உள்ள குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது வாலண்டியராக போய் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா, வீடு மட்டும் இல்லை அவங்க என்டையர் ரோடை, அதாவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற என்டையர் ரோடையே அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, எந்த ஏஜையுமே அவங்க கன்சிடரே பண்ணுறது கிடையாது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேல் நம்ம குழந்தைங்க தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்க தான் நம்ம கைத்தாங்களை கூட்டிகிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறத நினைக்கிறதே அவங்க இழுக்காக நினைக்கிறாங்க. 3வது காரணம், அவங்க உணவின் செய்முறை, அதாவது குக்கிங் மெத்தட். மோஸ்ட்லி குக்கிங் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபெர்மெண்டடாவோ பேக்டாவோ பாயில்டாவோ இருக்குது. த டீப் ஃப்ரை பண்ணுறது, அதாவது ஆயிலில் போட்டு வறுத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உணவின் சத்துப்பொருள் அந்த உணவிலேயே தங்கிடுது. இப்போ வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோயாபீனை ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது, அது பேர் நெத்தோ அப்படிங்கிறாங்க, அது ரொம்ப காமனாக இருக்குது. சீவீடு, அதாவது கடல் பாசியை எல்லா உணவுலையும் தூவி சாப்பிட்றது ரொம்ப காமனாக இருக்குது. 2வது உலகப் போருக்கு அப்புறம், அதாவது அவங்க இடமே அழிஞ்சதுக்கப்புறம், இந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்க நிறையா விளைய வச்சாங்க. அதனால் அதுவும் ரொம்ப காமனாக எடுத்துக்கிறாங்க. நான்வெஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபிஷ் ரொம்ப காமனாக எடுத்துக்கிறாங்க. இந்த ரெட் மீட்டை, அதாவது மட்டனை அதிகமாக அவங்க சேர்க்கறது கிடையாது. 4வது காரணம், மேக்ஸிமம் பிளேட்ஸ் மினிமல் சர்விங்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மதிய உணவுக்காக போகிறீங்க, அங்கே ஒரு மீல் ஆர்டர் பண்ணுறீங்க. எத்தனை பிளேட்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு மீலுக்கு? சுமார் 5 பிளேட்ஸ் கொடுப்பாங்க. 5 பிளேட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிளேட்டில் ஒரு பவுல் ஆஃப் சூப் இருக்கும், ஒரு பிளேட்டில் ஒரு பவுல் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் இருக்கும், மீதி எல்லா பிளேட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். மெயின் பிளேட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே சிக்கன் இருக்கும் இல்லை ஃபிஷ் இருக்கும், உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க, அதே சமயம் மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு யூஎஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறீங்க, கேஎஃப்சியோ மெக்டானல்டோ போகிறீங்க, அங்கே பெரிய கப் ஆஃப் கோக்கு கொடுப்பாங்க, 1.5 லிட்டரோ 1 லிட்டரோ. அதே பிரான்ச் ஜப்பானுக்கு போனீங்க அப்படின்னா, கேஎஃப்சியோ மெக்டானல்டோ போனீங்க அப்படின்னா, சின்ன கப்பில் தான் அந்த கோக்கை கொடுப்பாங்க. அது மாதிரி தான் 5வது காரணம், மிக முக்கியமான காரணம், ஹரா ஹச்சிபு. அதாவது எப்போ சாப்பிட்டாலும் அவங்க 80% தான் சாப்பிடுவாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் 80% தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படிங்கும் போதே அவங்க நிறுத்திடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தோசை சாப்பிட்றோம், இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும் போதே நம்ம நிறுத்திடணும். அதுதான் 80% ஃபுல், ஹரா ஹச்சிபு. இது எல்லாருமே எப்போ சாப்பிட்டாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. 6வது காரணம், இன்டேக் ஆஃப் டீ. பிளாக் டீயோ க்ரீன் டீயோ அதிகமாக அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் கேதரிங்காக இருந்தாலும் சரி, டீ அப்படிங்கிறது அவங்க கையில் எப்போதுமே இருக்கும். நமக்கே தெரியும் பிளாக் டீயோ க்ரீன் டீயோ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னு. இது ஜப்பானில் ஓச்சா அப்படிம்பாங்க. இப்போ நான் சொன்ன 6 சீக்ரெட் பாயிண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஒரு தடவை பாருங்கள், நமக்கு வருத்தமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணது தான். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னம்னா அவங்க நடந்து தான் போவாங்க, இல்லை சைக்கிளில் தான் போவாங்க. அந்த காலத்து உணவு பழக்கம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் அதிகமாக இருக்கும். அதாவது கேப்பக்கஞ்சி, கூழ், பழைய சாதம், இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் அதிகமாக இருக்கும், இல்லை வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக இருக்கும். ஹரா ஹச்சிபு அதாவது 80% ஃபுல், இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் வயசானவங்களை பாருங்கள், 2 இட்லி இல்லை 3 இட்லி அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் வர காப்பி, அதாவது அங்கே பிளாக் டீ, இங்கே வர காப்பி. அதாவது இன்னமும் ஊர் சைட் போனீங்க அப்படின்னம்னா பிளாக் காஃபி தான் குடிப்பாங்க, அது பேர் வர காப்பி அப்படிம்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ லக்ஸரி அப்படிங்கிற ஒரு பேரில் எல்லாத்தையும் புதைச்சி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது மூலமாக நம்ம அதிக நாள் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆம், நாம் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டிருப்பீர்கள். நாங்களும் இந்த ஆரோக்கிய குறிப்பில் சொல்லப்பட்டவற்றை சிலவற்றையாவது பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சற்று முயற்சி செய்வோம். இதைத் தொடர்ந்து உங்களுக்காக இனிய பாடல்கள் திறப்படும், கேட்டு மகிழுங்கள்.
चांद है रात உலகம் இருக்கு ராமையா. அடரா ரா ரா ராமையா, நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாரையா. எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா. புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா. இக்கடரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. அடரா கல்லாதது கல்வியும் அல்ல. முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நாலாம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல. எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கள், எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கள். நீ அந்த எட்டில் எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, புட்டு வைக்க போறேன் பாறையா. செல்வமும் அல்ல, நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல. ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல. ஏழாம் எட்டில் காணாதது ஓய்வும் இல்ல, நீ எட்டாம் எட்டுக்கு மேல இருந்த நிம்மதி இல்ல. எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ, எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ. நீ அந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோரா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா. இட்டு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா.
நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேக அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா.
காற்றினில் சாறு போல பாடுவே, காதலை பாடி பாடி வாழ்த்துவே. நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும். மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே ஸ்வர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும். ஜன்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் ஐந்து என்று சொல்லுங்கள். தென் பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும். ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையினும் ஜலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும்.
அழகாடாமட்டி வச்ச வணக்கங்கள். என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உமா கடலைகள் வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உமா கடலைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நீ காத்து வருபோதும்.
மலைக்காகத்தான் தேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கால